எபேசியர்களின் நிருபம் 3 அதிகாரம். பதினான்காம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் 3 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கற்றிருந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாரா? அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை வந்து மனிதர்களாகிய பாவிகளாகிய மனிதர்களாகிய நீங்களும் நானும் விளங்கிக் கொள்வது எப்பொழுதும் ஒரு கடினமான ஒரு காரியம். நம்ம தொடர்ச்சியாக இந்த பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த பகுதியை நாம் குறித்து சிந்திக்கும் பொழுது, கான்ஃபிடென்ஸ் இன் காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமையில் நம்பிக்கை, தேவனுடைய வல்லமையில் நம்பிக்கை என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த பகுதியை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல 14 வசனத்துல இது நிமித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுகின்றது. அதே போல 3 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும் பொழுது இது நிமித்தம் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. இப்போ 3 அதிகாரம் 1 வசனத்துல இது நிமித்தம் அப்படின்னு சொல்றப்ப, 2 அதிகாரத்தினுடைய மேற்பகுதியை நம்ம குறித்து இப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது, அந்த மேற்பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி 1 அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் ஆதீனத்திலே தனது சிந்தையிலே திருச்சபை என்கின்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தி பிதாவான கடவுளால் தேவன் தனது ஜனங்களை தெரிவு செய்து அவர்களை கிறிஸ்துவின் இடத்திலே கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர்களை முத்தரித்து அவர்களுக்காக கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக தேவன் அந்த ஜனங்களை ரட்சித்து திருச்சபைக்கு தலையாக கிறிஸ்துவை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே, கிறிஸ்துவ தேவன் மகிமையாக உயிரோடு எழுப்பி அதனுடைய வல்லமை. எப்பொழுதும் நீங்க இந்த பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தினுடைய ஆரம்ப செய்தியில நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல நீங்க பார்க்கும் பொழுது, அந்த அப்போஸ்தலர்கள் மிக முக்கியமாக சொல்வது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதலை குறிச்சு பேசுவாங்க. உயிர்த்தெழுதலை தான், மரித்தோரை தேவன் உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிற அந்த செய்தி வல்லமையாக சொல்லப்படும். அதான் போஸ்டலாய் பவுல் இந்த இறையலாக அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன நடந்தது இங்கே கவனிக்கணும். ஓகே, இங்கே பார்க்கணும் என்ன ஆண்டவர் செய்தார். உயிர்த்தெழுந்த கடவுளுடைய வல்லமை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, மனுஷன் பாபத்தில் மரிச்சிருக்கிற மனுஷனை உயிரோடு எழுப்பினுச்சு. உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, உலக வழக்கத்துக்கேற்றபடியா நடந்து கொண்டிருந்த நம்மை உலக வழக்கத்தில் இருந்து திருப்பியது. மனசும் மாம்சமும் விரும்பினைகளை செய்திருந்த நம்மை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்வதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது. உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை தேவனுடைய கோபாக்கு விடுதலை கொடுத்தது. அப்ப அந்த உயிர் தெழுதலை குறித்து நீங்க சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த உயிர் தெழுதல் எவ்வளவு வல்லமையாக செயல்பட்டது என்பதை பார்க்கிறோம். உயிர் தெழுதல் எவ்வளவு வல்லமையாக மகத்துவமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்பட்டது. கடவுள் மனுஷனை எப்படி ஒப்புறமாக்கினார், கடவுள் அந்த உயிர் தெழுதலினுடைய வல்லமை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் கிறிஸ்துவோடு இணைத்து விட்டது. உங்களையும் என்னையும் கிறிஸ்துவோடு இணைத்து விட்டது. ஆக நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவோடு. அப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய மகத்துவத்தினாலும் வல்லமையினாலும் இந்த உலகத்திலே அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து வருகும்படியாக நம்மளுக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கடவுளோடு மனுஷன் ஒப்புரவாக்கப்பட்டான். அடுத்த நிகழ்வு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கடவுள் யூதனையும் புறஜாதியானையும் ஒன்று நீக்கிறார். மனுஷன் கடவுளும் இவன் நல்ல மனசுல வச்சுங்க, மனுஷன் கடவுளோடு சரியான உறவு இல்லை. இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். மனுஷன் பாவத்துல செத்து போயிட்டான். செத்து போன மனுஷன கடவுள் என்ன உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்த உடனே அவனோட இணைத்து கொண்டார். இப்ப இணைச்ச உடனே என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, சக மனிதனோடும் யாரு யூதனும் புறஜாதியானும் பிரிந்திருந்த இருவரையும் ஒன்றை நீக்கிறார். இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தினுடைய முதல் நாலு கட்டளை கடவுளோடு மனிதனுக்கு உறவு, அடுத்த ஆறு கட்டளை சக மனிதனுக்குரிய இடையேயான உறவு. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எது ரெண்டு முக்கியமான கட்டளைனா, உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயா. இதற்கு ஒப்பா இருக்க ரெண்டாம் கட்டளை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சம். இப்ப இந்த சாராம்சம் தான் இங்க நடைபெறுகிறது. கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, பாவத்தில் விழுந்து போன மனிதனை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்றார். இரண்டாவது, பாவத்தில் விழுந்து போன மனிதன் தன்னோடு இணைக்கப்பட்ட மனிதன் சக மனிதனோடு இணைக்கப்படுகின்றான். இப்ப இணைக்கப்பட்ட ஒரு இந்த நலகோன்சிங்க இறையியல் எப்படி முதலாம் அதிகாரத்துல தேவன் ஆதீனத்துல செய்தார், இரண்டாம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் மூலமாக எப்படி தேவன் செயல்படுத்துகின்றார். அப்ப இரண்டாம் அதிகாரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பாவத்துல விழுந்து போன மனுஷன் கடவுளோடு இணைக்கப்படுகிறான், கடவுளோடு இணைக்கப்பட்ட மனுஷன் சக மனிதனோடு இணைக்கப்படுகின்றான். இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, பவுலுக்கு வெளிப்படுத்துறார். இந்த ரகசியத்தினுடைய வெளிப்பாடு பவுலுக்கு கொடுக்கப்பட்டு அதை எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக அது அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இதுதான் அந்த கான்செப்ட். அதாவது அந்த மூன்றாம் அதிகாரத்துல 13 வசனம் வரைக்கும் நம்ம என்ன இதுதான் சொல்லுது, தேவன் திருச்சபையை செயல்படுத்துகின்றார், தேவன் திருச்சபையை கட்டுகின்றார், தேவன் திருச்சபையில எவ்வளவு அற்புத விதமாக செயல்படுகின்றார் என்பது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ரகசியம் கிறிஸ்துவை பற்றின ரகசியம். இந்த ரகசியம் மனிதனை என்ன செய்கின்றது, அந்த மனிதனுக்கு அந்த வெளிப்பாட்டை, இந்த ரகசியத்தினுடைய மகத்துவத்தை தேவன் கடவுள் அந்த பவுல் என்கின்ற மனுஷனுக்கு கொடுத்து, அந்த பவுல் என்கின்ற மனுஷன் அதை வெளிப்படுத்தும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். அப்படி பாக்குறப்ப சபையை குறிச்சு நீங்க ஆழமா நீங்க சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சபைதான் சரித்திரத்தினுடைய மையம். நல்லா கவனிச்சிங்க, இந்த முழு உலகமும் நிறைய நேரத்துல நம்ம அது விளங்கி கொடுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சரித்திரம் அப்படின்னு சொன்னா நம்ம என்னத்தை நினைச்சு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, சரித்திரம்னா உலகத்துல வாழ்கின்ற நடைபெறுகின்ற நிகழ்வுகள், இல்லாட்டி அரசர்கள் அரசியல்வாதிகள் செய்கின்ற பெரிய காரியங்கள் எல்லாம் குறிச்சு நம்ம வந்து சரித்திர பின்னேடாவே நம்ம பார்த்துட்டு வரோம். நிச்சயமா அது கிடையவே கிடையாது, அதுக்கு ஒன்றும் சரித்திரம் கிடையாது. சரித்திரம் அப்படிங்கிறது வந்து மீட்பின் சரித்திரம். ஆதியாகமம் 3 அதிகாரத்துல 15 வசனத்துல வீழ்ச்சியிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய முழு வருகை வரைக்குமாக நிகழப்படுகின்ற அந்த காரியங்கள் தான் சரித்திரம். அப்ப சரித்திரத்துல அவங்களெல்லாம் நம்ம பெருசா பாக்கிறோம். உங்களுக்கு யார் என்னவா தெரியலன்னா, நீங்க யாருங்கிறது உங்களுக்கு புரியாம இருக்கீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. திருச்சபையில நம்ம வந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ வந்தவங்க பாவ மன்னிப்பு பெற்றவங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க, பாவத்துல இருந்து ஏசாமி விடுதலை கொடுத்துட்டாருங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த காரியத்தோட இங்க இருக்கிற விசுவாசிகள் கடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்களும் நானும் இந்த திருச்சபை இந்த முழு உலகத்திற்கும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க என்ன அளவுக்கு நீங்க புரியுறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. சர்ச் தான் சர்விங் தி வேர்ல்ட். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, திருச்சபை உலகத்திற்கு உப்பு அப்படின்னு சொல்றாரு. திருச்சபை உலகத்திற்கு வெளிச்சம், திருச்சபை மலையின் மேல் உள்ள பட்டினம். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் தான் லைட் கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல்வாதிகள் ஏதாவது செய்வாங்க, அரசியல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்கள நீ என்னைக்கு பார்த்தாலும் அது முழுமையாக தப்பு. ஆண்டவர் மீட்பின் சரித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த திருச்சபை தான் இந்த உலகிற்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது. நீங்க சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சமூகம் எப்போ நல்லபடியா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சீர்திருத்த காலத்திலேருந்து நீங்க பாத்து, சும்மா நான் முன்னால அதுக்கு முன்னாலையும் இருக்கு இல்லைன்னு சொல்லல, சீர்திருத்த காலத்திலே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கல்வி அறிவை உலகத்திற்கு கொடுத்ததே வந்து திருச்சபை தான். இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் பசுமலை ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு கைத்துக்க சொன்னா, பாதி பேர் இங்கிருந்து பசுமலை ஸ்கூல்ல தான் நீங்க படிச்சிருப்பீங்க. யாரு என்ன காரணம், இந்த திருச்சபை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்திருக்கிறது. இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன பொறுப்பு, திருச்சபையில அங்கத்தூர்ல இருக்கிறோம், நீங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா, திருச்சபையானது இந்த உலகத்திற்கு காரியங்களை செய்கின்றதாக. அரசாங்கத்திடத்திலிருந்து நம்ம எதிர்பார்க்கிறவங்க கிடையாது, நாம் அரசாங்கத்துக்கும் சமூகத்துக்கும் செய்கின்றவர்களாகவே தேவன் திருச்சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை மனசுல வச்சு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா தான் புரியும், சபை சரித்திரத்தின் மையமாக இருக்கிறது, சபை ஊழியத்தினுடைய மையமாக இருக்கிறது, சபை கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு மையமாக. ஆக மூன்று காரியங்கள், இந்த மூன்றாம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். தேவன் ரகசியத்தை சொன்னார், அந்த ரகசியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தை முழு உலகிற்கும் அவர் சொல்லுகின்றார். அப்ப அந்த முழு உலகமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, முழு உலகத்திற்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் திருச்சபையின் மூலமாக தேவன் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப அவர் சொல்றாரு 14 வசனத்துல, இது நிமித்தம் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு, ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இது நிமித்தமாக இப்ப சொல்றாரு, நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. இப்ப வந்து ஒரு பிரேயர் பண்றார், ஜெபிக்கிறார். இப்ப என்னத்துக்கு ஜெபிக்கிறார், அந்த பகுதி சொல்லுது, இதன் நிமித்தமாக நான் ஜெபிக்கிறேன், நான் எதன் நிமித்தமாக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் திருச்சபையை ஏற்படுத்தி திருச்சபையை உலக சரித்திரத்திலே மையமாக வைத்திருக்கிறார். சபைதான் சரித்திரம், அந்த சரித்திரத்தினுடைய நடுநாயகர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற நீங்களும் நானும். இப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, ஒளியாக உப்பாக வெளிச்சமாக வாழ வேண்டும். இது நிமித்தமாக முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய அந்த பிரேயர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரேயர் என்ன சொல்றார் அப்படின்னா, கான்பிடன்ஸ் இன் த பவர். என்ன கான்பிடன்ஸ் இன் த பவர், அந்த ரிசரக்ஷன் பவர், அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை அப்படிங்கிறது தான் அந்த முழு புஸ்தகத்தினுடைய சாராம்சம். அதனுடைய வல்லமையின் மூலமாக தான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ முடியும், இல்லாட்டி வாழ முடியாது. அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை சார்ந்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த விலையேற பெற்ற அந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக இது நிமித்தமாக அவர் ஜெபிக்கிறார். ஏற்கனவே ஒரு பிரேயர் 1 அதிகாரத்துல முடிஞ்சு, இது 2 அதிகாரத்துல, இப்ப 3 அதிகாரத்துல இந்த ஜெபம், இந்த ஜெபம் என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஆத்மீக பாரத்தை தேவனிடம் கொட்டுகின்றதாக இருக்கிறது. ஜெபம் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷனுக்கு பவுலுக்கு கொடுக்கப்பட்ட பாரம் என்ன பாரம், நல்ல கவனிங்க, தேவன் ஜனங்களை ரட்சிக்கிறார், தேவன் ஜனங்களை என்ன செய்யறாருனா கிறிஸ்துவோடு இணைத்துக் கொள்கிறார். தேவன் ஜனங்களை கிறிஸ்துவோடு இணைத்துக் கொள்றது மாத்திரம் கிடையாது, தேவன் ஜனங்களை சக மனிதர்களோடு இணைத்துக் கொள்கின்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் முழுசும் பிரிஞ்சு கிடக்கு. நீங்க ஒத்து பாருங்களேன், உலகம் உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர் ஒத்துமையா இருக்கீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல இப்ப எத்தனை பேர் குடும்பம் குடும்பமா இங்க வந்திருக்கோம் யோசித்து பாருங்க. 4 பேர் தான் வீட்டுல, இல்லாட்டி 5 பேர் தான் வீட்டுல, 5 பேரும் 5 டிஃபரெண்டா இருப்போம், இருக்கவே முடியாது, எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தான் கிடக்கும். யூதன் புறஜாதியான விட இங்க இன்னைக்கு திருச்சபைகள்ல எப்படி காணப்படுகின்றது, முழு உலகமும் பிரிந்து இருக்கிறது. இப்ப ஒன்றிணைப்பதுதான் திருச்சபை. இந்த திருச்சபை குறிச்சு இன்னும் நீங்க ஆழமா சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருச்சபையில யார் யாரெல்லாம் இருக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட மக்களாக இருந்தோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஜனங்களை ரட்சிக்கிறார் தேவன், தேவன் ஜனங்களை இணைக்கிறார். இணைக்கிறதின் அடிப்படையில இந்த இணைக்கப்பட்ட ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இதெல்லாம் என்ன, எதன் அடிப்படையில? கிறிஸ்து செய்து முடித்த அந்த ஒப்புரமாகுதல் சமாதானத்தினுடைய விளைவு. ஒரு புதிய சமூகம் உருவாக்கப்படுகின்றது. அந்த புதிய சமூகத்தை குறித்ததான காரியம், அந்த ரகசியம் அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலே வெளிப்படுத்தப்படுகின்றது. அதை அவன் அறிவிக்கிறான். ஆக அறிவிக்கும் பொழுது இந்த ஜபத்தை அவன் ஏறெடுக்கிறான். எப்பொழுதுமே இதை குறித்து நம்ம சிந்திக்கிறப்ப எப்பொழுதுமே மூன்று பகுதிகளில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். இப்போ இது எபேசு சபைக்கு எழுதுகின்ற ஒரு நிருபம். இப்போ எபேசு சபையை குறித்து நீங்க பார்க்கணும்னா நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் தான் நீங்க எபேசு சபையை குறித்து நீங்க பார்க்க முடியும். இப்போ இவர் ஜெபம் பண்றார் அப்படின்னு சொன்னா இதை இணைக்கப்படுதலுக்கான ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ இணைக்கப்படுதல் அப்படின்னா அந்த பிரேயரை குறித்து நீங்க பார்க்கும்பொழுது யோவான் சுவிசேஷம் 13, 14, 15, 16, 17 அந்த அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்து எப்படி ஒரு மாதிரியான ஒரு ஜெபத்தை செய்து காட்டினார் என்பதை நம்ம ரொம்ப விசேஷமாக நம்ம 17 நம்ம பார்க்க முடியும். அந்த ஜெபத்தினுடைய இறையியல் தான் இந்த இடத்துல திருச்சபையின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஜெபத்தை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய அப்படின்னு சொல்லி அந்த திருத்துவ ஏக தேவன் ஜெபம் அப்படிங்கிறப்ப அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அற்புதமாக ஆரம்பிக்கிறது. இதை நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி, யாரை நோக்கி அவர் ஜெபம் பண்றார், திருத்துவ ஏக தேவனை நோக்கி. அதுல ரொம்ப குறிப்பா பிதாவான கடவுளிடத்துல, அப்ப ஜெபங்கள் எப்பொழுதும் யாரிடத்துல ஏறெடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னா பிதாவாகிய தேவனை நோக்கி இருக்க வேண்டும் ஜெபம். இயேசு கிறிஸ்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறார். அப்ப எப்படி நம்ம ஜெபம் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த வேத பகுதி எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிமையான ஒரு காரியம், இந்த திருச்சபையாக நாம் திருத்துவத்தை விசுவாசிக்கிறோம். திருச்சபையாக ரட்சிப்பிலே தேவன் திருத்துவ ஏக தேவன் செயல்பட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆக திருச்சபையில நான் இருக்கிறேன்னா பிதாவான கடவுள் முன்குறித்து குமாரனாகிய கிறிஸ்துவனிடம் என்னை கொடுத்து பரிசுத்த ஆவியானவராலே நீ முத்தரித்திருக்கிறார். ஆக என்னுடைய ரட்சிப்பிலே திருத்துவ ஏக தேவனினுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை அந்த இடத்துல ஆணித்தரமாக அவர் சொல்லுகின்றார். ஆக நான் என்னத்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா திருத்துவ ஏக தேவனை விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல நான் யாரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிதாவான கடவுளை நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல நான் யாரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல நான் யாரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியான கடவுளை விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிமையான ஒரு காரியம் இந்த இடத்துல அதை தான் சொல்றார். ஆக இவர் இப்படி ஜெபிக்கிறார். இப்ப ஜெபிக்கிறப்ப பிதாவை நோக்கி ஜெபம் பண்றேன். அதனால எப்பொழுதுமே ஜெபம் பண்றப்ப ஆப்போசிட் நம்ம என்னன்னா நெகட்டிவ் சைடு என்ன எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நிறைய இடத்துல ஜெபம் பண்றப்ப அன்புள்ள ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. அதனால மனசுல ஆழமா பதிய வச்சுக்கங்க, அன்புள்ள ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. சரியா? ஜெபிக்கிறப்ப பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கணும். அன்புள்ள ஏசப்பா, இந்த காலை நேரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு வியாதியிலிருந்து சுகம் தாங்க, என் கஷ்டத்தை நீக்கி தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏறெடுக்கிறோம் பிதாவே. சரி வருதா வராது? அப்ப பிரேயர் வந்து பிதாவின் இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நம்பி பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அங்கு கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கப்பட்டு பிதாவின் இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் மட்டுமே கேட்கப்படும், எதுவுமே கேட்கப்படாது. ரட்சிப்பிலையும் ஆண்டவர் அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறார். அப்ப இப்படி அவர் திருத்துவ ஏக தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இப்ப இந்த ஜெபத்திற்கான காரியத்தை நம்ம குறிச்சு பார்க்கும் பொழுது என்னத்துக்காக ஒரு ஜெபம் பண்றார், வாட் இஸ் த ரீசன் இன் ஹிஸ் மைண்ட், எது அவரை மூவ் பண்ணுச்சு, வாட் இஸ் இட் தட் மூவ்ஸ் ஹிம் டு ப்ரே, எது அவரை அப்படி ஜெபம் பண்ணும்படியாக தூண்டியது, எது தூண்டுச்சு? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து. அது காரணம், ஜெபிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து செய்த ஒப்புரவாக்குதல், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பான வெளிப்பாடு, அதனுடைய அவசியத்தை அவன் புரிந்திருந்தான். ஆகவே அதான் காரணம் அவன் ஜெபிப்பதற்காக.
அது மாத்திரம் இல்ல, பவுல் ஜெபிப்பதற்கான அடிப்படை என்னன்னா தேவன் கொண்டிருந்த நோக்கத்தை குறித்ததான ஒரு அறிவு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்ததான ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார், அதை அவன்கிட்ட சொல்லும்படியாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை அறிந்தவனாக அவன் அந்த திருச்சபைக்காக அவன் ஜெபிக்கிறான். அப்ப அந்த திருச்சபையில நடந்த நிகழ்வுகள் அவன் சரித்திரத்துல பார்க்கிறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார், அந்த சக மனுஷனோட இணைக்கிறார். ஆக அந்த நோக்கம் திருச்சபை கட்டப்படுவது. ஆக திருச்சபை கட்டப்படுவதற்கு அது அந்த கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கிருபை கொடுக்கப்பட்டதுனாலதான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டை அறிவிப்பதை அவன் கண்ணார கண்டு அந்த திருச்சபை கட்டப்படுவதை பார்த்து அந்த மக்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். அப்ப ஜெபம் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப ஜெபிப்பது தேவன் வெளிப்படுத்தின சித்தத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். நல்ல மைண்ட் த வேர்டு. அங்க என்ன அவன் சொல்றான், கடவுள் அவனுக்காக வெளிப்படுத்தின சித்தத்திற்காகவே அவன் அங்கு ஜெபிக்கிறான். எங்க என்ன தேவன் அங்கு வெளிப்படுத்தின சித்தம் அப்படின்னா, தேவன் ரட்சிக்கிறார், தேவன் ஜனங்களை இணைக்கிறார், தேவன் திருச்சபையை கட்டுகிறார், ஜனங்கள் இணைக்கப்படுகின்றார்கள். ஆகவே இந்த நோக்கம் அவனுடைய கண்கள் முன்பதாக நிறைவேறுவதை கண்டு அந்த சித்தத்திற்காக அது அந்த தொடர்ந்து தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இந்த உலகத்திலே நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே அவன் அங்கு ஜெபிக்கிறவனாக பார்க்கிறோம். அதை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது யோவான் எழுதின நற்செய்தியின் ஒரு 15 அதிகாரத்தில் என்னோடு கூட எடுத்துங்க. யோவான் 15 அதிகாரம் 7 வசனம். யோவான் 15 அதிகாரம் 7 வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ரொம்ப கிளியரா இருக்கு பாருங்க. நீங்கள் என்னிலும், இப்ப இந்த நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் எபிசியன்ஸ் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம், கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இணைக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்டுக்கொள்றோமோ அது செய்யப்படும். யோவான் 1 5 அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 5 அதிகாரத்துல 14 வசனம், 14 வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். இப்ப இங்க சித்தம் என்ன, அவனுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அவன் உக்கிரான காரணா இருக்கிறான், அங்கு சபை இணைக்கப்படுது. ஆக அவன் அந்த பர்பஸ் ஆஃப் காட் அவன் யோசிக்கிறான், என்ன தேவனுடைய சித்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல திருச்சபை கட்டப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்திற்காக அவன் ஜெபிக்கிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நாம் எதையாகினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவர் நமக்கு செடி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும், எதை கேட்டாலும்னா அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் கான்பிடன்ஸ் இன் ப்ரேயர். அந்த ஜபத்தினுடைய மகத்துவம், சித்தத்தை அறிஞ்சு ஜபம் பண்றோம். இப்ப என்ன அழகான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஜபம் அப்படின்னு சொன்னா யாரை நோக்கி ஜபம் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. பிதாவான கடவுளை நோக்கி ஜபம் பண்ணணும் ஒரு விஷயம், ரைட். அப்ப பிதாவானத்தை என்ன ஜபம் பண்றது, யார் மூலமா ஜபம் பண்ணுவோம், ஏசு கிறிஸ்துவின் மூலமா பரிசுத்தாவியான உதவியோடு ஜபம் பண்ணணும், ரைட். அடுத்தது என்ன ஜபம் பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தம். இப்ப தேவனுடைய சித்தம் இந்த போர்ஷன்ல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையின்படி நாம கேட்டு, அதாவது அந்த திருச்சபை கட்டணும், இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். முழு உலகத்திலேயும் தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சபை கட்டப்படணும். அப்ப சபை கட்டப்பட்டு என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு, நல்ல கவனிங்க லிஸ்ட், நல்ல ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அது புரியும். சபை கட்டப்படுது. சபை எப்படி கட்டப்படுது, யூதனை கொண்டு கட்டப்படுது, புறஜாதியான் ரெண்டு பேரும் ஒன்றிணைக்கப்பட்டதுதான் திருச்சபை. அப்ப ரெண்டு பேரும் ஒன்றிணைக்கப்படுவதற்காக அந்த காரியத்தை சிலுவையில செய்து முடித்தார். அந்த ரகசியம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த ரகசியத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். அந்த அவன் ஜெபிக்கிறப்ப அந்த நிகழ்வு அங்க நடக்கிறது, எபேசு திருச்சபையில நடக்குது. அத நடக்கிறத அவன் பார்க்கிறான். அப்ப தேவனுடைய சித்தம் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை பார்க்கிறான். அப்ப சொல்றான், அடுத்தது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த தேவனை நோக்கி நான் எப்படி ஜெபம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, அந்த போஸ்டர் எப்படி நின்று ஜெபம் பண்ணான். அந்த இடத்துல சொல்லுது, முழங்கால் படியிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுது. பொதுவாக யூதர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க லூக்கா 18 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் ஜெபாலயத்துல போய் வாசல் நின்றுட்டு ஜெபம் பண்ணணும். இந்த யூஷுவல் போஸ்டர் ஆஃப் பிரேயர் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன் தான் அது ஜெபம் பண்றது. ஆனா அப்படி மட்டும் தான் ஜெபம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படி மட்டும் தான் ஜெபம் பண்ணல, நின்றுட்டு மட்டுமே ஜெபம் பண்றது கிடையாது. நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எஸ்ராவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 9 5 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 22:41 வசனத்தில் ஏசு கெத்செமனையில முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சிலர் 7:59-60 வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது முழங்கால் படியிட்டு ஸ்தேவான் ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜபம் வந்து உக்காந்துட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம், நடந்துட்டு பண்ணலாம், முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுறேன். முழங்கால் படியிட்டு ஜபம் பண்றது அப்படின்னு சொன்னா, முழங்கால் படியிடுதல் நம்மை தாழ்மைப்படுத்துகின்றதை காட்டுகின்றது, அவரை ஆராதிப்பதை காட்டுகின்றது. போஸ்டர் தான் அவன் போய் ஹம்பிள் ஹிம்செல்ஃப் பிஃபோர் காட். அதாவது யாரு முழங்கால் படியிடுவார் யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமை தான் முழங்கால் படியிடுவார். எல்லாரும் யாருக்கும் நல்லையும் முழங்கால் படி, யார தாழ விழுந்து கும்பிடுவான், யார விழுந்து கும்பிடுவான், நான் ஒண்ணுமே முடியாதுங்க, எல்லாம் நீங்க தாங்க. அப்ப முழங்காலுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப என்னத்துக்காக ஜெபம் பண்றாரு, என்ன சித்தத்துக்காக ஜெபம் பண்ற. அடுத்தது சப்ஸ்டன்ஸ் இன் திஸ் பிரேயர், அந்த ஜெபத்துல இருந்த சாராம்சம் என்ன, அந்த ஜெபத்தில் இருந்த சாராம்சம் என்னோடு கூட மறுபடியுமா நீங்க பேசி இருக்கிறது. நம்ம 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, 16, 17, 19 வசனங்கள்ல அது அந்த ஜெபத்தினுடைய சாராம்சம் அங்க சொல்லப்படுகின்றது. 4 காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறது, நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பவுலின் ஜெபம் 4 படிகளை கொண்டதாக இருக்கிறது. 1, ஸ்ட்ரென்தன் வித் மைட் ஆர் பவர். 16 வசனத்துல பார்க்கும் பொழுது, 16 வசனத்துல ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும்படியாக ஜெபிக்கிறார். 17 வசனத்துல பார்க்கும் பொழுது, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 19 வசனத்துல அவர் சொல்றாரு, அவருடைய அன்பை அறிந்து கொள்வார், அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும். அப்ப சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, 4 விதமான காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். 1, என்னவா, உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும். 2, அன்பிலே வேரூன்ற வேண்டும், அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட வேண்டும். இதுதான் அந்த ஜெபத்தினுடைய சாராம்சம். அப்ப ஜெபிக்கிறார், நல்ல கவனிங்க இப்ப பாருங்க, இதுதான் நீங்க அது என்னோட கூட இருந்தாலும் அது சரியா அது விளங்க முடியும். இப்ப நீங்க முன்னாலேந்து பார்த்துட்டு வரோம், ஒரு ரட்சிப்பு நடக்குது, ஆதீனத்துல திட்டம் பண்ண ரட்சிப்பு வெளிப்படுத்தப்படுது, ஜனங்களை ரட்சிக்கிறார், பொதுவா ஜனங்களை ரட்சிக்கிறார், ஜனங்களை இணைக்கிறார், ஒன்றிணைக்கிறார். ஒன்று இணைத்த அந்த காரியம், அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த ரகசியம், வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் அறிவிக்கும்படியாக சொல்லப்படுகின்றது. இப்ப இதுக்காக தான் அவர் ஜெபம் பண்றார். இப்ப என்ன நடந்திருக்கு, திருச்சபை உண்டாக்கப்பட்டிருக்கு, நல்லா கவனிச்சுங்க, திருச்சபையில ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், மனசுல வச்சுங்க, ரட்சித்திருக்கிறார். ஜனங்களை ரட்சித்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, யூதன் புறஜாதியான்கிற மாதிரி பலதரப்பட்ட மக்களை ரட்சித்து திருச்சபைக்குள்ள இணைச்சிட்டார். இப்ப இணைச்சிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. என்னத்துக்காக ஜெபம் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்றாரு, உள்ளான மனுஷனில் பலப்படும்படியாக. உள்ளான மனுஷனில், அப்ப உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்றப்ப இருதயத்தை குறிக்கின்றதாக இருக்கிறது. ஆவினால உள்ளான மனுஷனில் அவன் பலப்படணும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். உள்ளான மனுஷன் அப்படிங்கிறப்ப நீங்க குழந்தையில பார்க்கும் பொழுது புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் அப்படிங்கிறது இருதயத்தை குறிக்கிறது. அப்ப இப்ப அந்த உள்ளான மனுஷன் இல்ல, அந்த வசனம் சொல்லுது, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். இப்ப உள்ளான மனுஷன் இல்ல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் பலப்படணும். யோவான் எழுதின நட்சத்திரம் என்னோடு கூட, யோவான் எழுதின நட்சத்திரம் 14 பதினாலாவது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா இதோட கம்பேர் பண்ணி நீங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பதினாலாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனத்தை பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அது ஒரு கிளாசிக்கல் பாயிண்ட் அங்க சொல்லுது. என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, தேற்றலவாளனை அனுப்புறேன், அந்த சத்திய ஆவியானவரை உலகம் அறியல. யார் அறிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொன்னா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா, கடவுள் இருக்கிறார். அதான் பாயிண்ட். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த கேள்வியதான். இப்ப என்னோடு கூட கொலோசியர்கள் எழுதுவோம். முதலாம் அதிகாரம், கொலோசியர் முதலாம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. 27வது வசனம் இதை குறிச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து கான்டெக்ஸ்டோட பொருள் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு சரியா இருக்கும். 27வது வசனம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னு சொன்னா, உனக்குள்ள கிறிஸ்துவானவர் இருக்கிறார், உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க இதை நீங்க உணர்றீங்களா? இதை உணர்றீங்களா? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தில், அதாவது இது இங்க பாருங்க, இந்த பேஸ் இருந்தாதான் நீங்க வந்து சரியாவே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இந்த அடிப்படையெல்லாம் இல்லாம எல்லாம் வந்து நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் வாடுறதுலாம் இட் இஸ் இம்பாசிபிள். நீங்க நினைச்சு பார்க்கலாம், முடியவே முடியாது. உங்களுக்குள்ள ஆவியான கடவுள் இருக்கிறார், உங்களுக்குள்ளாக கிறிஸ்து வாசம் பண்ணுகின்றார். உங்களுக்குதா இல்லையா? ஒருவேளை நீங்க கேட்கலாம், இது இந்த பகுதியை நீங்க வாசிக்கிறப்ப ஏற்கனவே தான் ஆண்டவர் ரட்சித்துட்டாரு. இப்ப இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளான மனுஷன் பலப்படும், ரட்சித்துட்டார் ஆண்டவர். நல்லா கவனிச்சுங்க, சபையில ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையில இருக்கிறாங்க. ஆனா இப்ப திருப்பி வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க உள்ளான மனுஷன்ல பலப்படணும். ரட்சிக்கப்பட்ட உடனே பூர்ணமான ஒரு நிலையை அடைகிறது இல்ல. உட்கார்வைமா, ஓ உட்கார்வை அப்படின்னு சொன்னா, அது உள்ளான மனுஷன் இல்ல, அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் அவன் அதிகமாக அதிகமாக வளர வேண்டும், அதிகம் அதிகமாக வளர வேண்டும். அப்ப விசுவாசத்துல அவன் இன்னும் அதிகமாக பலப்படும்படியாக ஜெபிக்கிறார். அப்ப ஒரு பாஸ்டரல் ஜாப், இல்லாட்டி ஒரு சபையில இருக்கிற ஒரு விசுவாசியினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற நாம உள்ளான மனுஷன் இல்ல, நம்ம வல்லமையா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதிகமாக விசுவாசத்துல பலப்படும்படியாக. அந்த இடத்துல வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை பேசியல நீங்க ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். அதாவது பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வேர்டை நீங்க ஒத்து பார்க்கணும். விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் என்னவா இருக்கணுமா? என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும் சொல்லுது? என்னவா இருக்கணும்? வாசமாக இருக்கும். வாசம் பண்ணுதல் உன் இருதயத்துக்குள்ள அவர் தங்கி இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு வீட்டில் நான் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த வீடு வந்து என்னுடைய ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அந்த வீடு இருக்கு எனக்கு, இந்த வீட்டில் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த வீட்டை எங்க பூட்டணும், எங்க திறந்து வைக்கணும், எது முக்கியமான பொருள், எது எல்லாம் என்ன அப்படின்னு. வாசம் செய்தல் அப்படின்னு சொன்னா, அது என்னத்தையும் மீன் பண்ணது அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை ஆளுகின்றவராக நிரந்தரமாக குடியிருக்கிற ஒரு வீட்டில், அப்ப அந்த முழுமையான கட்டுப்பாடு அந்த கடவுளிடத்துல இருக்கும். அந்த பிரேயர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உள்ளான மனுஷன்ல பலப்படணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து உங்கள் இருதயங்கள்ல வாசமா இருக்கணும். அவர் இது வந்து தேவனுடைய ஆலயம். அதாவது நம்ம அநேக நேரங்கள்ல என்ன நடந்துருது அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நம்மளுக்குள்ள வர்றது இல்லை. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், இப்ப இந்த உணர்வு இருந்தாதான் எப்பொழுதுமே பாவத்தை எதிர்த்து போராட முடியும். இந்த எனக்குள்ள வாசமா இருக்கிறார், அவருடைய கம்ப்ளீட் ரூல்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா தான் என்னுடைய சிந்தனையே மாறும். சி, விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. இட் இஸ் எ ரிடெம்ப்டிவ் ஹிஸ்டரி, மீட்பின் சரித்திரம். கிறிஸ்து இந்த உலகம் எதுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க புரியாம வாழ்ந்துடாதீங்க. இந்த உலகங்கிறது வந்து தேவன் தனது ஜனங்களை மீட்டு முடிவிலே நித்தியத்திலே கொண்டு போய் விடுகிறார். இந்த முழு உலகமும் உலகத்தில் இருக்க அவ்வளவு மனுஷனும் அழிஞ்சு போயிடுவான். நீங்க அரசியல்வாதியை பார்த்து, இல்லாட்டி இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து, இல்லாட்டி இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு அந்தஸ்து உள்ளவனை பார்த்து நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சரித்திரம் புரியலன்னு அர்த்தம், உனக்கு வாழ்க்கை புரியலன்னு அர்த்தம். என்ன விஷயத்துக்காக இந்த முழு உலகமும் அப்படின்னு சொன்னா, இந்த திருச்சபை, கிறிஸ்து ஆளுகின்றார், தேவன் ஆளுகின்ற திருச்சபை. இதுதாங்க ஹிஸ்டரி. ஹிஸ்டரினா என்னன்னா, நீ திருச்சபையில ஒரு அங்கத்துவனா இருக்க பத்தியா, திருச்சபையினுடைய அங்கத்துவம் இல்லாம இருக்கிற பத்தியா, அதுதான் திஸ் இஸ் ஹிஸ்டரி. அதை புரிஞ்சுக்கோ. முத சேர்ச்சில அங்கத்துவம் ஆகிறது உனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனா இருக்க முடியாது. அந்த ஆளுகை கீழாக, கிறிஸ்துவனுடைய ஆளுகை கீழாக வாழ ஆசை இல்லாதவன் இதுக்குள்ள வரமாட்டான், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டான். அவன் வெளியே தன்னை யாரும் கேள்வி கேட்க கூடாதுங்கிற மாதிரி அவன் சௌரியமா இருந்துட்டு இருப்பான். சரி வராது, சரி வர. இப்ப பாலுடைய பிரேயர் என்ன, உள்ளான மனுஷனில் பலப்படும்படியாக. உள்ளான மனுஷன்ல, நீ உள்ளான மனுஷன்ல பலப்படுறியா? உனக்குள்ள கிறிஸ்து ஆளுகை செய்யறாரா? உனக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி இருக்கிறாரா? இப்ப அடுத்தது அவர் சொல்றாரு, அடுத்த அந்த பிரேயர், அந்த சாராம்சம் என்ன, அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. பவுல் இந்த இடத்துல ஒப்புரவான மக்கள், நல்லா கவனிச்சிங்க, ஒப்புரவாக்கப்பட்ட மக்கள். இப்ப ஒப்புரவாக்கப்பட்ட மக்களுக்கு மிக இன்றியமையாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, லவ். நல்லா மனசுல வச்சுங்க, அன்பு ரொம்ப முக்கியம். ஒப்புரவாக்கப்பட்ட மனுஷர்களுக்கு மிகவும் முக்கியமானது, இன்றியமையாதது அன்பு. அப்ப இந்த இடத்துல அந்த புதிய குடும்பத்தினுடைய அங்கத்துவர்கள் யாரு அப்படிங்கிறாரு. நீங்க புதிய குடும்பத்துல திருச்சபையில நீங்களும் நானே யாரு அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துல நீங்களும் நானும் சகோதரர்கள், சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள், ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்கள், அவர்கள் கிறிஸ்துவை நேசிப்பவர்கள். அப்ப அந்த அன்பு அங்கு பலப்படுகின்றது. பிரிஞ்சிருந்தவன் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அன்பை கொடுத்து அன்புல அவங்களை கட்டுறாரு. இப்ப இந்த பிரேயர் என்ன அப்படின்னு சொன்னா, அன்பற்ற சமூகம், நல்லா கவனிச்சுங்க, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாத ஒரு சமூகம், இதான் அன்பற்ற ஒரு சமூகம். கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. அன்பற்ற சமூகம், அன்பு கிடையாது, நிஜமான அன்பு கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறிட்டு இருக்கிறான். இப்ப இப்படி மீறினவனை தேவன் ரட்சித்து என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அவனை ஒரே குடும்பத்துக்குள்ளாக ஒன்றாக்கி அவனை வளர்க்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, 17வது வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ரெண்டு வார்த்தை, டீப் ரூட் அண்ட் ஃபர்ம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆழமா நீ வேர் விட்டாதான் நிறைய கிளவிடும், ஆழமா வேர் ஊன்றுனா தான் கிளவிடும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தாதான் பில்டிங் அசையாது, எவ்வளவு நாளும் கட்டலாம். இந்த ரெண்டு விஷயத்துக்காக அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, டீப் ரூட் அண்ட் ஃபர்ம் ஃபவுண்டேஷன், அன்பு என்கின்ற அந்த மண்ணில் ஆழமாய் வேரூட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த பேஸ்லதான் நீங்க திரும்பி நீங்க பாத்தீங்கன்னா, 5வது அதிகாரத்துல ஃபேமிலியும் நான் சபையை பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் சபையை பத்தியும் சொல்றேன் அப்படிங்கிறாரில், அதெல்லாம் இங்க இருந்தா வருது. அந்த இறையல் எப்படி பில்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றாருங்கிறத நம்ம பின்னால பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, அன்புல வேரூன்றணும். ஏன்னா சமூகம் என்ன ஆயிடுச்சு, நல்லா கவனிங்க, லிசன், நீ பாருங்க. அந்த சமூகம் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மீறிடுச்சு. இந்த முழு சமூகமும் மீறி அது அத்துமீறி நடந்துட்டு இருக்கு. இப்ப அத்துமீறி நடக்கிறவங்களை ஆண்டவர் என்ன செய்யறாருனா, ரட்சித்து திருச்சபைக்குள்ள கொண்டாந்துட்டாரு. உள்ளுக்குள்ள கொண்டாந்துட்டு நீ அத்துமீறி நடக்க முடியாது, திருப்பி அந்த சட்டத்திட்டத்துக்கு உன்னை உட்படுத்தணும். அப்ப உட்படுத்தணும்னா நியாயப்பிரமாணத்தை எப்படி கை கொள்ள முடியும்னா, ரியல் லவ் இருந்தா தான் கை கொள்ள முடியும். இப்ப இந்த ரியல் லவ் நீ எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசுவினுடைய சிலுவை மரணத்துல தான் பார்க்க முடியும். அப்ப இயேசுவினுடைய சிலுவை மரணம் ஒப்புரமாக்கி சமாதானத்தை கொடுத்துச்சு. சமாதானத்தை கொடுத்த மக்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும். இந்த பிரேயர், திஸ் இஸ் பிரேயர். என்ன ஜாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, தேவனுடைய சித்தத்துக்கு புறமான காரியங்கள் ஜபங்கள்லாம் என்ன, கிளாசிக்கல் பிரேயரிங்க. அடுத்தது விஷயம் சொல்றாரு, அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து சொல்றாரு, அறிவு கிட்டாத 19 வசனத்தில் அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்ப அடுத்த ஒரு விஷயம், அறிவு கிட்டாத அந்த அன்பு, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு, அந்த அன்பை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, அன்பு நான் எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு. ரோமர்கள் நிருபத்தில் 8 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் 8 அதிகாரத்துல அன்பை குறிச்சு அவர் சொல்றப்ப அவர் சொல்றாரு, 8 37 வசனத்துல அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்க பாக்குறப்ப எப்போதும் இந்த ஹோல் சாப்டர் ஆஃப் ரோமன்ஸ் நீங்க அந்த பேசலதான் நீங்க இதை பார்க்கணும். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவே இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய அன்பில் இருந்து அவர் ரட்சித்த ஜனங்களை ஒருபொழுதும் பிரிக்க முடியாது. அதான் அந்த இடத்துல விஷயம், அன்பில் இருந்து பிரிக்க முடியாது. இந்த அன்பு வந்து, அன்பும் கிருபையும் வந்து ரொம்ப அற்புதமானது. அன்பும் கிருபையும் நம்ம பார்க்கும் பொழுது அது ஆராய்ந்து அளவிடப்பட முடியாத அன்பு அப்படின்னு சொல்றார். இந்த அன்பு வந்து எவர்லாஸ்டிங் லவ். நல்லா மனசுல வச்சுங்க, அறிவு அன்பு வந்து நம்ம மரிச்சு போன பிற்பாடும் கூட உயிர்த்தெழுதல்ல நம்மளுக்கு ரொம்ப அன்பு, அவரை நேசித்துக்கிட்டே இருப்போம், அன்பு இருக்கும், அவர் அறிகிற அறிவுல வளர்ந்துகிட்டே இருப்போம், அறிவும் இருக்கும். இப்ப அன்பு அதை வந்து இந்த இடத்துல நீ எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும். இந்த அன்பை நீ இயேசுவை நேசிச்சுன்னா, இயேசுவை நேசிச்சா நேசிக்கிற மனுஷன் சபையில இருக்கிற ஒவ்வொரு வழியும் நீ நேசிக்கணும். இடையில் புரிஞ்சுக்குங்க, இஃப் யூ ஆர் பார்ன் அகெயின், நீ மறுபடியும் பிறந்திருந்தா இங்க இருக்கிற எல்லாரையும் நிஜமாலுமே நீ நேசிக்கணும். நீ நேசிக்கல அப்படின்னு சொன்னா நீ உடனடியா கேள்வி கேட்க வேண்டியது உன்னுடைய ரட்சிப்பதான் நீ கேள்வி கேட்கணும். சக மனிதனை நீ நேசிக்கிறியாங்கிறத பார்க்கணும். சக மனுஷனை நம்ம நேசிக்கிறோம், நேசிச்சே ஆகணும். அதுதான் இப்போ கிறிஸ்தியனுடைய பேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இட்ஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிற அந்த அன்பு எப்பொழுதும் வெளிப்படுத்திட்டே இருக்கணும். அதுல வந்து முறுபுறுப்பு கசகசப்புலாம் இருக்கவே கூடவே கூடாது. அதெல்லாம் பொறாம இருக்கும் அன்புல. அன்பு சி, அன்பை குறிச்சு நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணுக்கு 13 அதிகாரத்தை குறிச்சு பாருங்க. நீ உடலை சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு உனக்கு இல்லாம போனுச்சுன்னா அது வீணுங்கிற, நீ நெருப்புல எரிஞ்சு சாகலாம் கிறிஸ்துவுக்காக. அன்பு இல்லாம செத்தினா பைசா காசுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்கிற, உனக்கு உள்ளது எல்லாத்தையும் தரத்திற்கு தானம் நம்ப பண்ணாலும் சரி, அன்பு இல்லைன்னா பைசா காசுக்கு செல்லுபடி ஆகாதுங்கிற அன்பு இருக்காது. ஆர் யூ ரியலி பார்ன் அகெயின்? இஃப் யூ ஆர் பார்ன் அகெயின் பர்சன், யூ மஸ்ட் லவ். இது வந்து கட்டாயம், இது கட்டளை மாதிரி. ஏன்னா இது நியாயப்பிரமாணம், இது தேவனுடைய நீதி. இந்த நீதியை நான் எப்பொழுது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் தேவ நீதியை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய முழு சாராம்சம் அன்பு. அந்த அன்பை நான் புரிஞ்சுக்கணும். அந்த அன்பை நீ எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இயேசுவுல தான் நீ பார்க்கலாம். அந்த அன்பு தான் என்னை ரட்சித்தது. அந்த அன்பு தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 3:16 யோவான் 3:16 இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னா அன்பு இல்லாமல் அங்க ஒண்ணு விஷயமே கிடையாது. இப்ப இந்த அன்புல வேறொன்றும்படியாக சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, சர்ச்ங்கிறது வந்து இன் டெப்தா நீங்க நல்லா உட்காந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சர்ச் வந்து இட்ஸ் அ மிலிட்டன்ட், இட்ஸ் அ வர்க்கிங் சர்ச். சபை வந்து எப்பொழுதுமே டெட் சர்ச்சே கிடையாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்பொழுதும் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கணும். யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறானோ அவனுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யார் யாரெல்லாம் வேதனைக்குள்ளாக இருக்கிறானோ அவனை போய் சபை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நீ ரட்சிக்க, இதுதான் சர்ச், இதுதான் ஹிஸ்டரியை மாத்தினுச்சு. சரி, இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சபை சர்த்து, இன்னைக்கு நீங்க இந்திய தேசத்துல சத்திய ஒழிச்சது உடன்கட்டை ஏறுதல ஒழிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? யார் உடன்கட்டை உயர்தல ஒழிச்சது? வில்லியம் கேரி. பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சது யாரு? பிரிண்டிங் பிரஸ் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வந்தது யாரு? கூட்டன்பெர்க் அங்க ஜெர்மனில கண்டுபிடிச்சாலும் சீர்திருத்த காலத்துல இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாரு? ஸ்ரீகன் பால் கையர் கொண்டுட்டு வந்தாரு. மிஷின் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு எல்லாத்தையும் சாகடிச்சுட்டான். அதெல்லாம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தை அன்புனால பாதிச்சாங்க. யாரு?
கிறிஸ்தவ சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும். நீ திருச்சபையில யாராவது என் மேல கோவப்பட்ட நான் திருப்பி கோவப்படுறேன், யாராவது இதுவும் செஞ்சுட்டா நான் இமீடியேட்டா ரிட்டாலியேட் பண்றேன். அன்பு வந்து நித்தியம் வரைக்கும் இருக்கும். நான் செத்து போன பிற்பு உயிரோட எழுந்த பிற்பாடு பாவம் இல்லாம போவோம், எல்லாம் இல்லாம போவோம், மரணம் இல்லாம போவோம். ஆனா நான் அவரை அறிகிற அறிவுல நான் நித்தியத்திலையும் போய் நான் அவரை அறிகிற அறிவுல நான் அறிந்து கொண்டே இருப்பேன். அதுதான் அடுத்தது, அவரை நான் நேசி அவரை அறிய அறிய நான் அதிகமா நேசிக்க ஆரம்பிப்பேன். இப்ப கிறிஸ்துவ ஒரு மனுஷன் அறிய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் அதிகமாக அவரை நேசிக்க ஆரம்பிப்பான். அவரை நேசிக்கிறவன் தன்னை இழக்க ஆரம்பிப்பான். அன்புங்கிறது வந்து புரிஞ்சுக்குங்க, அன்பு செய்யறப்ப நீ உன இழந்துகிட்டே இருப்ப, எதையும் பொசசிவா வச்சுக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம பொசசிவா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட அன்பு இல்லைன்னா அர்த்தம், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அன்பு கிரியை செய்யும், அன்பு வேலை செய்யும், அன்பு செயல்பட்டுகிட்டே இருக்கும். தன்னை இழந்தவர்கள் இன்னைக்கு நீனும் திருச்சபை இன்னைக்கு உலகத்திற்கு நீ விசுவாச திருச்சபைக்கு உப்பா இல்ல வெளிச்சமா. வேதனை அளிக்கின்ற ஒரு விஷயம். அடுத்ததாக அந்த இடத்துல சொல்றாரு, அந்த பேசியல சொல்றப்ப அந்த வசனத்தை நீ பாருங்க திருப்பி என்னோடு கூட 3rd அதிகாரத்துல, அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். அடுத்த பாயிண்ட், 4th பாயிண்ட், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படும். அப்படி கொலோசியர்களை நிருபம் 1st அதிகாரத்தை எடுத்துங்க, 2rd அதிகாரம் வச்சுங்க. கொலோசியர்களை நிருபம் 1st அதிகாரம் 19வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமா இருக்கிறது. இப்ப நோயிங் கிறிஸ்து தான், சி கிறிஸ்து யாருன்னு நீ பாக்குறது தாங்க விஷயமே. நீ இயேசுவை நீ பாத்துக்கிட்டே இருக்கும், நம்ம இயேசுவை பார்க்க மாட்டேனும். 2rd அதிகாரம் 9:10 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, 9:10 வசனங்களை, ஏனென்றால் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவனாய் இருக்கிற அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயும் இருக்கிறீர்கள். அண்டர்ஸ்டாண்ட் தட் பாயிண்ட். அங்க என்ன என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாமும் அவருக்குள்ளாக நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு தனி நபரா ஆவியில நிரப்பப்படணும். ஆவியில நிரப்பப்படணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, நாலேஜ் ஆஃப் காட், கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளரும். இயேசுவை பார்க்கணும். நீ பாரு, நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், சுவிசேஷத்தை நீங்க படிக்கணும். சுவிசேஷத்தை நீங்க படிக்க படிக்கதான் நீங்க கிறிஸ்துவ போல மாற முடியும். இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, அவரோட பாக்குறப்ப சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. திஸ் இஸ் லவ். அன்பு செயல்படுகின்ற அன்பு, தேவத்துவத்தினுடைய. எப்ப நான் இயேசுவை அதிகமாக நான் அறிகிறேனோ, அவரை அறிகிற அறிவுல நான் வளர்றனோ, எப்ப நான் இயேசுவை அதிகமா நெருக்கமா பாக்குறனோ, எப்ப இயேசுவோட நெருக்கமா நான் பேசி பழகிட்டு இருக்கிறனோ, அப்பதான் இதெல்லாம் செய்ய முடியும். திருச்சபை எனக்கு ஏன் திருச்சபை செத்து போய் கிடக்குதுங்கிறான், ஏன் திருச்சபை செயல்படாம இருக்குதுங்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கிறிஸ்துவ தெரியல, இயேசு யாருன்னு தெரியல. இயேசுவை யாருன்னு தெரிஞ்சுக்காமே இந்த உலகத்துல நீ திருச்சபை நீ அங்கத்துவன்னு சொல்லிட்டு இருக்கிற முடிவுல வந்து நிலைமை வித்தியாசமா மாறி போயிடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங் இந்த எஃபிஷியன்ஸ் நீங்க படிச்சு பாத்தீங்களா, ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறார், ஃபர்ஸ்ட் ஜனங்களை இணைக்கிறார், திருச்சபைக்கு கொடுக்கிறார், ஊழியத்தை ஏற்படுத்துகிறார், ஊழியக்காரனை ஏற்படுத்துகிறார், அங்க சம மக்களுக்காக அந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிறான். அன்புல வளரணும், கிறிஸ்துவ அறிகிற அறிவுல வளரணும், உள்ளான மனுஷன்ல பலப்படணும், சகல பரிபூர்ணத்தையும் பெற்றுக்கொள்ளணும். இப்ப ஜெபம் பண்ணியாச்சு, ஜெபம் பண்ணிட்டு அப்படி விடல. 4th அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 13-16 வசனங்கள்ல 4th அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, He is giving the gifts, அங்க வரங்களை கொடுக்கிறார். 4th அதிகாரத்துல 13வது வசனத்திலேந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 12வது வசனத்துல
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷரும் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார், அப்படி விடல. ஆண்டவர் தொடர்ந்து என்ன செய்யறார்னா வரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய அன்புல வளரணும். அதுக்காக தான் திருச்சபையில போதகர், நீ திருச்சபையில போதகர் அவமானமா நினைச்சாவோ இல்லாட்டி திருச்சபையில உனக்கு போதகர் அவசியம் இல்லை நினைச்சினாலோ நீ வளர முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஸ்பெஷல் கிப்டட் பீப்புள கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்து திருச்சபையில் அவர்கள் மூலமாக உங்களை அவருடைய அன்பிலே அவரை அறிகிற அறிவிலே வளரும்படியாக செய்கின்றார். இன்னைக்கு திருச்சபைகள்ல போதகரை அவமதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, இன்னைக்கு திருச்சபைகள்ல போதகரை துச்சமா நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு போதகருக்கு மூப்பர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத திருச்சபைகள் சர்வநாசம் அடைஞ்சு கொண்டிருக்கு. ஆண்டவர் சபை எப்படி கட்டி எழுப்புறார், திருச்சபை என்ன நிலையில இருக்கிறது, அன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம், தேவன் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலையை கொடுக்கும்படியாக. இப்ப என்ன அந்த ரீசன், என்ன அந்த பரிபூர்ணமான ஒரு நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி திருச்சபை வளரணும் அப்படின்னு சொன்னா அவர் அறிகிற இவ்வளவு பூர்ணமா வளரணுங்கிறப்ப என்னோட கூட ஒன்று பேர் முதலாம் அதிகாரத்தை எடுத்துங்க. இப்ப சர்ச்சோட கோல் அங்க கொடுக்கிறாரு பாருங்க, சர்ச்சோட கோல் அங்க என்ன என்ன சொல்றாரு, பூரண அறிவு அடையும்படி அப்படிங்கிறாரு. அங்க நீங்க பேசியல நீங்க பார்க்கும் பொழுது, அதாவது அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால நிரப்பப்படணும்னா நம்மளுடைய கோல் என்னன்னா, கோல் என்ன அப்படின்னு சொன்னா அங்க 15:15 சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இட் இஸ் ரிட்டன். இது எங்க எழுதியிருக்கு, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு, நான் பரிசுத்தர் ஆக நீங்க இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும். இப்ப கோல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அளவுக்கு நான் வளரணும் அப்படின்னு சொன்னா நான் பரிபூர்ணமா பரிசுத்தமா ஆகிக்கொண்டே இருக்கணும். இப்ப மத்திய எழுதின நச்செய்தியினுள்ள 5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மத்திய எழுதின நச்செய்தியினுள்ள 5:48 வசனத்தை பாருங்க, 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குருனராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குருனராய் இருக்க கடவீர்கள். பர்ஃபெக்ஷனுக்குள்ளதான். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, சர்ச்சில் இருக்கிற நீங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ரேயர், பாலோட ப்ரேயர் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் ஜபம், இயேசுவை போல இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இதுக்குதான் பிதா பூரண சத்குருனா இருக்கிறார், ஆகவே நீங்களும் பூரண சத்குருனா இருக்கணும். இப்ப ரோமர் 8:29 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் 8:29 ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனோட இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். அப்ப என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு அடைவதற்காக, அதாவது அந்த முழுமையை அடைவதற்காக ஜெபிக்கிறார். என்னமா பவுலினுடைய விண்ணப்பம் என்னன்னா, நான் வந்து பர்ஃபெக்ஷனுக்குள்ள வரணும். சர்ச் வந்து அவர் என்ன சொல்ற ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னா, கடவுள் ஏற்படுத்தின அந்த திருச்சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டே இருக்கணும். உங்களுடைய லைஃப் வந்து எப்படி நீங்க எப்படி தெரியுமா, நீங்க சிந்திக்கணும், நான் இயேசுவை போல மாறிட்டே இருக்கிறானா அப்படிங்கறதுதான் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் நீங்களும் நானும் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயம். இயேசுவை போல இருக்கிறனா, எதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், எதுக்கு திருச்சபையில இணைக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் இணைக்கப்பட்டது நான் இயேசுவை போல இருக்கிறது. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து அந்த பூரண நிலையை நான் அடைய வேண்டும், நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். இதுதான் அவருடைய கோல். இதுக்காக தான் ஒரு ஜெபம் பண்றாரு. ப்ரேயர் புரிஞ்சுங்க, ஜெபம் எப்படி இருக்கு, எதுக்காக இருக்குங்கிறத சரியா புரிஞ்சுங்க. இது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம், திருச்சபைக்குள்ள வந்துட்டோம். திருச்சபைக்குள்ள வந்துட்டு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தின வாழ்க்கையில வளரும்படியாக எதிர்பார்க்கிறார். தின வாழ்க்கையில நேற்றை விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கிறேனா, அநேக நேரங்களை யோசிச்சு பார்த்தா நேற்றை விட நான் கீழே வந்துட்டேன் நான் நினைக்கிறேன். முதல் இருந்த மாதிரி இல்ல, கீழே வந்துடுற மாதிரியே இருக்கு, எனக்கு மேல் முன்னேறி போன மாதிரி இருக்க மாட்டேன். ஆனா இந்த இடத்துல பால் சொல்றாரு என்ன செய்யறா, நாள்தோறும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வளரணுங்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய வளர்ச்சியை காணப்படணும்னு சொல்லி விரும்புகிறார். இப்ப நாம் வளர்வதில் நாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். கடைசியாக ரெண்டு வசனங்கள்ல சொல்றாரு, 20-21 அந்த ஜெபத்தை எசன்ஸ் ஆஃப் த பிரேயர் முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ள வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவரும் வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அந்த கன்க்ளூஷன் ஆஃப் த பிரேயர், அந்த முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய முடிவற்ற மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொண்டிருக்கிறார் தேவன். அந்த கிரேட் காட், எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா. இப்ப பால் வந்து அந்த சர்ச்சோடைய நீடை பார்த்து ஒரு ஜெபம் பண்றார். அந்த சர்ச்சோடைய நீடு வந்து சபை விசுவாசி ஒவ்வொருத்தரும் வளரணும் உள்ளான மனுஷன்ல. உனக்கு அதாவது பால் என்ன சொல்ற, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உனக்குள்ளாக கிறிஸ்து வாசம் பண்றார், நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற, நீ வளரல. எதுல வளரணும், அன்புல வளரணும்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துவ அறிகிற அறிவுல வளரணும்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, நீ பூரண நிலைக்கு நீ வரணும், நீ பிதா பரிசுத்தரா இருக்கிறது போல நீனும் பரிசுத்தரா இருக்கணும். The conclusion of the prayer, கடவுள் எவ்வளவு மகிமையான ஒரு தேவன், அவருக்கு மகிமை எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த கடைசி வசனத்துல 20-ஆம் வசனத்துல, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி செயல்படுறார் அப்படின்னு சொன்னார். ஹீ இஸ் ஏபிள் டு டூ. நான் வணங்குற ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்பதில் கேட்பதை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்மளுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதாவது அநேக நேரங்களில் நம்மளுடைய ஃபெயிலியர் என்ன தெரியுமா, நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஜெபம் பண்றப்ப எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கோம். ஜெபத்துக்கான பதில் அப்படிங்கிறப்ப நிறைய நேரத்தில் நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, நாளைக்கே நடக்கணும்னு நினைக்கிறீங்க. நோ, இட் நெவர் ஹேப்பன்ஸ் லைக் தட். அப்படி நடக்காது, அப்படி ஒருபோதும் அப்படி நடக்கவே நடக்காது. அவர் என்னைக்கு வாழ்க்கையில் அதை நிகழணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரோ அன்னைக்கு கட்டாயமா நிகழ்ந்தே தீரும். அது வரைக்கும் டில் தட் யூ ஹாவ் டு வெயிட், ட்ரஸ்ட் இன் காட். இதுதான் நீங்க பழைய ஏற்பாடு முழுசும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். சர்ச் கட்டணும் அப்படின்னு சொன்னா சர்ச் கட்டணும், பக்கத்து இடம் வாங்கணும், நாளைக்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. வெயிட், ட்ரஸ்ட், ஹீஸ் அலைவ், ஹீஸ் அலைவ், உயிரோடு இருக்கிறார். அநேக நேரங்கள் உங்களுடைய ஜீவங்களுக்கு சோர்ந்து போய் விட்டுறீங்க, ஜெபிக்காமே விட்டுறீங்க, நம்பிக்கை இல்லாம விட்டுறீங்க, உங்க ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்கிறீங்க. No, he is alive. உயிரோடு இருக்கிற. உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபத்துக்கான பதில் நிச்சயம் உண்டு, மறந்துறாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, அதாவது அவர் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அறிந்திருக்கிறதுனால் நாம் கேட்பதற்கு சிந்திப்பதற்கு முன்னாலே பதில் கொடுத்தவர். அடுத்தது, நாம் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் இன்னைக்கு அதிகமாயிருக்கிறதே செய்கிறார், அதிகமா வேலை செய்கிறார். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஐசாக்கு கோட் பண்றேன், மன்னிச்சுக்கோ. அடிக்கடி சும்மா என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் வந்து எப்பொழுதுமே எப்படி தொடர்பு படுத்தி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் என் சபை மக்களோட தான் தொடர்பு படுத்தி பார்க்கறது. ஐசக்கு மொத குழந்தை இறந்து போச்சு. ஐசக் வந்து இந்த கடையில இருந்து அழுதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. கதர்னா அவ்வளவு அழுதா ஜோசபினோ, ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அப்படி அது கடவுளை நல்லா தெரிஞ்சுக்க, உன்னோட உணர்வெல்லாம் அவருக்கு தெரியும், உன்னோட தெரியும், எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் தெரியும், உன் வேதனை வலிக்கிறதெல்லாம் தெரியும். நீ அழுகிறதுக்கு முன்னால அந்த அழுகையினுடைய வலி அவருக்கு தெரியும். ஜாமன்றி அப்படி வியாதிங்கிறியே கேட்கலாம்ல, என்ன சாமி, நீங்க தானே, நான் உன் படைப்பு சாமி, உங்களால நான் படைக்கப்பட்டேன், வலிக்குது, சாவுன்னு விடுவாரா? உன்னுடைய அழுக கண்ணீரை, உன் கண்ணீரை காண்கிறதே, நான் தாவீது சொல்லலாம், என் கண்ணீரை துருத்தியிலையும் அப்படிங்கிறான். வயசும் எவ்வளவு அழுந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு அழுந்திருக்கேன் பாருங்க, கொஞ்ச நெஞ்சு அழுகல, நிறைய அழுந்திருக்கேன். பவர் ஆஃப் ப்ரேயர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா, உலக தோற்றத்துக்கு முன்னதாக உன்னை 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 தீர்மானம் நீ யாரு அப்படின்னு உன்னை தீர்மானம் பண்ணவர், உன்னை ரட்சிக்கணுமா வேணாமான்னு முடிவு கட்டினவர் அங்க. உனக்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துல, உனக்காக தான் இந்த திருச்சபை இந்த இடத்துல நீ இருக்கணுங்கிறது தான் அவருடைய சித்தம். இந்த இடத்த விட்டா நீ மாற முடியாது, இந்த இடத்துல நீ இருக்கணும், இதுக்குள்ளதான் நீ வாழணும், இந்த அதிகாரத்துக்கு நீ கட்டுப்படணும். வாழ்ந்து காட்டு, உப்பாக வெளிச்சமாக மலையின் மேல் உள்ள பட்டணமாக வாழும் பொழுது தேவன் தனது தயவுள்ள சித்தத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி காட்டுவார், மகிமப்படுவார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் உடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறப்ப கடவுள் மகிமப்படுவார். எப்படி தெரியுமா மகிமப்படுவாரு, உன் வாய் சும்மாவே இருக்காது, உன் வாய் சும்மாவே இருக்காது. ஊரெல்லாம் சொல்லுவோம் குஷ்ரோகிய சுகமாக்கி விட்டுட்டாரு அவன், ஊரெல்லாம் போய் சொல்லிட்டேன் பிசாசு பிடிச்சவன் வந்து சுகமானான் கிட்ட வராங்க, அவனை வந்து போன் தடுத்து விட்டார், ஊரெல்லாம் போய் சொல்லி விட்டார். அது முதல் அவரு நடமாட முடியல, மனாந்தரமான இடத்துக்கு வந்தார் சொல்லிப்பான். மகிமையின் கர்த்தர் இயேசு உனக்கு தெரியுமா, திருச்சபையில் இருக்கிற தெரியுமா, திருச்சபையில் உன்னுடைய பொறுப்பு தெரியுமா, திருச்சபையில் உன்னுடைய சர்ச் இஸ் அ ஹிஸ்டரி, சரித்திரத்தில் மீட்பின் சரித்திரத்தில் நீ ஒரு நபர். நிறைய நேரத்தில் உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்க தெரியுமா, என்ன தெரியுமா புரிய மாட்டேது, மீட்பின் சரித்திரத்தில் நான் ஒரு நபர் அப்படின்னு புரிய மாட்டேன். நீ அரசியலை பார்த்து பெருசு பேசிட்டு இருக்கிற, நீ திருச்சபையை பார்த்து எனக்காவது பெருசு பேசியிருக்கியா, திருச்சபையினுடைய மகத்துவத்தை குறித்து பெருசு பேசி பேசியிருக்கியா நீ, இல்ல உனக்கு தெரியல, உனக்கு வாட் இஸ் லைஃப் உனக்கு புரியல, வாட் இஸ் சர்ச் புரியல. சர்ச் கிரைஸ்டோடைய, சர்ச் கிரைஸ்டோடைய ஹெட், கிறிஸ்து சபைக்கு கிறிஸ்து தலையாடுகிறார். அதுல நான் இருக்கிறேன், நீ பெருமைப்பட்டிருக்கிய என்னைக்காவது, அப்படி பெருமைப்பட்டாதான் இந்த நீ வந்து இந்த திருச்சபையில சந்தோஷமாவே வாழ முடியும், வாழ முடியாது. நீ நிறைய பேருக்கு இருக்க முடியாது, ஏன் தெரியுமா, ஆண்டவர் இதுக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல, இதுக்குள்ள நான் எப்படி அடங்கி நடக்கணும்ங்கிறது புரிய மாட்டேங்குது. இதுக்குள்ள இது தேவன் ஏற்படுத்தின திருச்சபை, தேவன் தனது சுய ரத்தத்தை சம்பாதித்த திருச்சபை, கிறிஸ்து நேசிக்கிற திருச்சபை, கிறிஸ்து மகிமைப்படுகின்ற திருச்சபை. நான் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க சிந்திச்சு பார்த்து கடவுளுக்கு மகிமை செலுத்தி வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாரு.